بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أستغفر الله العظيم ربي لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري இமாம் அபு ஜாஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற சிறுநூலை படித்து வருகின்றோம். இமாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூமின்கள் முஸ்லிம்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை நம்பிக்கை கொள்வதில் நடுநிலையான நேரான வழிமுறை என்ன என்பதை பற்றி அவர்கள் கூறி வருகிறார்கள். அந்த தொடரிலே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வகுல்லு தஅவன் நுபுவதி வகுல்லு தஅவன் நுபுவதி பஅதஹு ஃபகையுன் வஹவா வஹவன் வகுல்லு தஅவன் நுபுவதி ஃபகையுன் வஹவன் நிறுத்தும்போது வஹவா என்று படிப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்திய வரிகளிலே இமாம் அவர்கள் கூறும்பொழுது, வ இன்னஹு காதிமுல் அம்பியா, அவர்கள்தான் நபிமார்களின் இறுதி நபியாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய தொடரில் குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸுகளை நாம் பார்த்தோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலக மக்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் இறுதியாக அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை நபிமார்களுடைய தொடர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹு தஆலா நபிமார்களை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருந்தான். ஒரு நபி இறந்ததற்கு பிறகு அந்த சமுதாயம் அந்த நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே குறைவு செய்யும் போது, அவர்கள் வழி தவறும் போது அடுத்து அல்லாஹு தஆலா ஒரு நபியை அனுப்பிக்கொண்டே இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் இதை பற்றி சொல்கிறார்கள். குல்லமா ஹலக நபியுன், ஒரு நபி இறந்து விட்டால் அல்லாஹு தஆலா அடுத்த நபியை அனுப்புவான். குர்ஆன்லேயும் அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை பல இடங்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். சும்மா அர்சல்னா நூஹா வ இப்ராஹிம் வ ஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِمُ النُّبُوَّةَ وَالْكِتَابَ, நாம் நூஹை அனுப்பினோம், இப்ராஹிமை அனுப்பினோம், சும்ம கஃபைனா மிம்பாதிஹிம் ருசுலனா, அவர்களுக்கு பிறகு நம்முடைய ரசூல்மார்களை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருந்தோம், சும்ம கஃபைனா பி ஈசபுனி மரியம், பிறகு நாம் ஈசபுனு மரியமை நாம் அனுப்பினோம். இப்படியாக அல்லாஹு தஆலா தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது தூதர்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, முந்திய உம்மத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபி ஒன்று ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருப்பார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருப்பாங்க, அல்லது குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்காக அனுப்பப்பட்டிருப்பாங்க. இப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான். பிறகு அப்படி அனுப்பும்போது அந்த பகுதிக்கு தேவையான பொருத்தமான சட்டங்கள், அந்த இடத்துக்கு தேவையான பொருத்தமான சட்டங்கள், அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருத்தமான சட்டங்கள் இவற்றை கொடுத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி கொண்டிருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு தான் தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தான். அப்படி தூதர்களை அனுப்பும்போது அந்த பகுதிக்கு பொருத்தமான சட்டங்களை தான் கொடுப்பது அல்லாஹுடைய ஒரு நியதியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துக்கு என்ன தேவை, இப்போ குளிர் பகுதியாக இருக்கும், ஒரு இடம் வெப்ப பகுதியாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக செல்வந்தர்கள் இருப்பாங்க, ஒரு இடத்துல அதிகமாக ஏழைகள் இருப்பாங்க. இப்ப எந்த இடத்துக்கு நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்களோ
எந்த சூழ்நிலையில் அனுப்பப்படுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்களில் இருந்துதான் சந்ததிகள் உருவாகணும். அப்படி உருவாகும் பொழுது அவர்களுக்குள்ளார திருமண வாழ்க்கை இருந்தாதான் சந்ததிகள் உருவாக முடியும். சரி, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் எப்படி திருமணம் முடிக்கணும்? அவர்கள் கண்டிப்பா சகோதரிகளை கல்யாணம் பண்ணாதான் அங்க வந்து கணவன் மனைவிங்கிற குடும்ப வாழ்க்கை என்பது உருவாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சிருந்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இரண்டு குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். அதுல ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும், இன்னொரு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். அடுத்த வருஷம் அதே போல குழந்தை பிறக்கும். அந்த பிரசவத்திலையும் ரெண்டு குழந்தைகள் பிறப்பார்கள், ரெட்டை பிள்ளைங்க. ஒரு ஆண் பிள்ளையா, ஒரு குழந்தை ஆண் பிள்ளையா இருக்கும், இன்னொன்று பெண் பிள்ளையா இருக்கும். இப்ப முந்தைய பிரசவத்தில் பிறந்த ஆண் பிள்ளையும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண் பிள்ளைக்கும், இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆண் பிள்ளைக்கும் முந்தைய பிரசவத்தில் பிறந்த பெண் பிள்ளைக்கும் திருமணம் முடிச்சு வைப்பாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷரியத்தில் சகோதரிகளை மனம் முடிப்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மனித சந்ததிகள் உருவாகி மக்கள் பெருக்கம் அதிகமானதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரிகளை மனம் முடிக்கிறத ஹராம், தடுக்கப்பட்டதாக ஆக்கிட்டான். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இபாதத்துடைய விஷயங்கள்ல, குடும்ப விஷயங்கள்ல, பொருளாதார விஷயங்கள்ல முந்திய நபிமார்களுக்கு கனிமத்து ஹலால் கிடையாது. கனிமத்து கிடைச்சா அந்த கனிமத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருவாங்க, வானத்திலிருந்து அல்லாஹ் நெருப்பை இறக்கி அந்த கனிமத்தை வந்து எரிச்சிருவான். குர்பானி கொடுத்தாலும் அப்படித்தான், அதை யாரும் அவங்க சாப்பிட முடியாது. அந்த யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுதோ வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த குர்பானியை எரிச்சிடும். அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டிருந்தான். இந்த மாதிரி சட்டங்கள் நிறைய இருந்துச்சு. அதுல கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் இருந்துச்சு, சில சலுகைகள் இருந்துச்சு. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சட்டங்களை கொடுத்து கொண்டிருந்த காரணத்தினால, இரண்டாவது நபிமார்களுடைய வருகை தொடர்ந்து கொண்டே இருக்குமானால், இறை தூதர்களுடைய வருகை இந்த பூமியில தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முடிவு ஏற்கனவே செய்திருக்கிறான். அது என்ன முடிவு? அதாவது இந்த உலகம் என்பது தற்காலிகமான உலகம், கண்டிப்பா இந்த உலகத்துக்கு அழிவு இருக்கு. நிரந்தரமான வாழ்க்கை என்பது ஆகிரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கை. யார் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறாங்களோ அவர்களுக்கு நரகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறான். இப்ப இந்த இடத்துல நபிமார்களுடைய வருகை தொடர்ந்து கொண்டே இருந்தால் இந்த உலக முடிவு நாள் என்பது வராது. அப்போ இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா முடிக்க வேண்டும் என்று அவனுடைய நியதியில விதியில அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய முடிவு ஏற்பட வேண்டும் என்றால் கண்டிப்பா நபிமார்களுடைய வருகையை நிறுத்தியாக வேண்டும். அடுத்து நபிமார்களுடைய வருகையை நிறுத்துவதாக இருந்தால் இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கங்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா, ஒவ்வொரு உம்மத்துக்கும், ஒவ்வொரு வகுப்பாருக்கும், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் நாம் ரசூலை அனுப்பியிருக்கிறோம். வலி குல்லி உம்மத்தின் ஹாத், ஒவ்வொரு உம்மத்துக்கும் அந்த உம்மத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல ஒய்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர், இதற்கு முன்பு எந்த ஒரு சமுதாயமும் மக்களும் சென்றிருக்கவில்லை, அவர்களில் ஒரு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதர் வந்தே தவிர. இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு அல்லாஹ் அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஒரே நேரத்தில் பல நூறு நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க, பல பகுதிகளில் பல நூறு நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க. அந்தந்த நபி அந்தந்த இடத்துல அவங்கவுங்க ஊர்ல. இந்த நேரத்தில் உலக முடிவு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, நபிமார்களுடைய வருகையை நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தும்போது அடுத்து உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுதல் தேவை, நிரந்தரமான ஒரு பரிபூர்ணமான வழிகாட்டுதல் தேவை. இந்த ஏற்கனவே அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அந்த ஷரியத்துகள், அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில, குறிப்பிட்ட இடத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில தான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வச்சிருந்தான். குறிப்பிட்ட காலத்துக்கும் குறிப்பிட்ட இடத்துக்கும் பொருந்தும்படியாக அல்லாஹ் கொடுத்த அந்த சட்டங்களை அந்த நபிமார்கள் இறந்து சில ஆண்டுகளிலேயே அதை பின்பற்ற முடியாது என்ற நிர்பந்தம் உருவாகி விடும்போது, குறிப்பிட்ட காலத்துக்கும் குறிப்பிட்ட இடத்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை நபிமார்கள் இறந்து சில ஆண்டுகள்லயே அந்த சட்டங்களை பின்பற்ற முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டு போயிடும். ஏன்னா அல்லாஹ் கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக, குறிப்பிட்ட இடத்துக்காக. அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே அந்த சட்டத்தை பின்பற்ற முடியாத சிரமமான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் போது, மக்களிலே மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, காலங்களிலே முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது, அந்த சட்டங்களையே இறுதி நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும், இறுதி நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும், அதே போல எல்லா இடத்திலும் உள்ள மக்களுக்கும் பொதுவான சட்டமாக ஆக்குவது என்பது அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமற்ற, புரியுதா இல்லையா? அப்ப ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஞானம், அவனுடைய ஹிக்மத், அவனுடைய அறிவினுடைய தேட்டமாக எது இருந்தது, மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா காலத்துக்கும், எல்லா நூற்றாண்டுகளுக்கும், அதே போல உலகத்தில் எந்த பகுதியில அல்லாஹுடைய அடியார்கள் வசித்தாலும் அந்த பகுதிகள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான வகையில் மக்களில் என்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டாலும் சரி, அந்த எல்லா மாற்றங்களுக்கும் எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் பொருந்தும்படியான, அந்த எல்லா மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை, அடிப்படை சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பொதுவான ஒரு நிறைவான ஒரு ஷரியத்தை ஒரு நபிக்கு கொடுத்து அல்லாஹ் அனுப்பினால்தான் அந்த நபியோட நபித்துவத்தை முடிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் மக்களுக்கு வழிகாட்டுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பொறுப்பாக வைத்திருக்கின்ற நிலையில், மக்களுக்கு வழிகாட்டுவதை அல்லாஹு தஆலா தன்னுடைய பொறுப்பாக வைத்திருக்கின்ற நிலையிலும், நபிமார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து வழிகாட்டக்கூடியவரை, வழிகாட்டக்கூடிய ஒருத்தரை அனுப்பாமல் நான் யாரையும் வேதனை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு ஏற்பவும் நம்ம பார்க்கும் பொழுது, நபிமார்களுடைய வருகையை அல்லாஹு தஆலா முன்கூட்டி முடிச்சுட்டு பொதுவான ஒரு நபியை அனுப்பாம, பொதுவான ஒரு ஷரியத்தை கொடுக்காம அல்லாஹ் விட்டு விடுவது, இது மக்களுடைய நேர்வழிக்கு பொருந்தக்கூடியதல்ல, அல்லாஹுடைய அந்த ஞானத்துக்கும் பொருந்தக்கூடியதல்ல. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த ஞானத்தின் அடிப்படையில், அவனுடைய அந்த அதாவது மிகப்பெரிய அந்த இல்முடைய அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்தான். முந்திய நபிமார்களை அந்தந்த காலங்களில் ஒரு ஒரு இடத்துக்கும், ஒரு ஒரு பகுதிக்கும், ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அனுப்பி கொண்டிருந்து உலக முடிவு நாளை கொண்டு வர வேண்டும், நபிமார்களுடைய வரிசையை முடிக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களுடைய வரிசைகளை எல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக இந்த எல்லா நபிமார்களுடைய ஷரியத்தில் உள்ள, இந்த எல்லா முந்தி சென்ற எல்லா நபிமார்களுடைய ஷரியத்தில் உள்ள சிறப்பான சட்டங்களை எல்லாம் தன்னுள் கொண்டதாகவும், அந்த மார்க்கத்தில் உள்ள ஷரியத்தில் உள்ள வகையில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் தன்னுள் கொண்டதாகவும், பிறகு அந்த ஷரியத்துகள்ல இடத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்ட சட்டங்களை எல்லாம் நீக்கி, அல்லாஹுடைய சட்டங்கள்ல எப்போதுமே எந்த குறையும் கிடையாது, அல்லாஹுடைய சட்டங்கள்ல அல்லாஹுடைய ஷரியத்துடைய விஷயங்கள்ல எப்போதும் எந்த காலத்திலையும் குறை கிடையாது, ஆனா அது அந்த காலத்துக்கு ஏற்ப இறக்கப்பட்டதுனால அந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அடுத்து இறுதி நாள் வரை, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய உம்மத்துகள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய விதத்திலையும், அந்த உம்மத்துகளுடைய ஹலால் ஹராமு, அவர்களுடைய நேர்வழி, அவர்களுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் அதுல வழிகாட்டுதல் இருக்கும்படியாக ஒரு நிறைவான ஷரியத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மில் அவன் ஏற்பாடு செய்து, அந்த ஷரியத்தை கொடுப்பதற்கு அதற்கு தகுதியான ஒரு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதம் வைத்திருந்தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு அழகான கட்டிடத்தை கட்டினாரு, அந்த கட்டிடத்துல ஒரே ஒரு கல்லுடைய இடத்தை மட்டும் விட்டுட்டாரு, மக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த கட்டிடத்தை ரசிக்க சொன்னார். அப்ப மக்கள் எல்லாம் சுற்றி வந்து அந்த கட்டிடத்தை ரசித்தாங்க, ஆஹா இவ்வளவு அழகான கட்டிடமா இருக்குன்னு சொல்லி. அப்ப இதிலிருந்து தெரிகிறது அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஷரியத்தும் அது கொடுக்கப்பட்ட அந்த காலத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது அதனுடைய இடத்துல மிக அழகானதும் மிக சரியானதும் தான் இருந்துச்சு. அப்ப மக்கள் எல்லாம் பார்த்து விட்டு அந்த ஒரே ஒரு கல்லுடைய இடம் காலியாக இருப்பதை பார்த்து, ஆஹா இந்த கல்லையும் இந்த இடத்துல வைத்து இந்த கட்டிடத்தை பூரணமாக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் என்று ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் அந்த கல்லாக இருக்கிறேன், என்னோடு நபிமார்கள் முடிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த ஹதீஸை நீங்க பார்த்தீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு ஒரு நிறைவான ஷரியத்தை கொடுத்து, அதாவது நிறைவான ஷரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்முல ஏற்பாடு செய்து அதற்கு தகுதியான நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான் அவனுடைய இல்முல. அந்த நபிய, நபிமார்களிலேயே சிறந்த நபிய, கடைசி நபியாக அனுப்பணும் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த நபியை மீதம் வைத்திருந்தால், அந்த நபி அனுப்பப்படக்கூடிய காலம் வந்தது, அந்த ஷரியத்து கொடுக்கப்படக்கூடிய காலம் வந்தது, அந்த நபி பிறந்தாங்க, அந்த நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க வேண்டிய தர்பியத்துகளை கொடுத்தா அவங்களுடைய 40வது வயசுல அந்த கடைசி நிறைவான ஷரியத்துக்குண்டான வஹிய அந்த நபிக்கு அல்லாஹ் அனுப்புனா, அந்த நபி 23 வருஷம் வாழ்ந்தார்கள். அந்த 23 வருஷ வாழ்க்கையில அந்த நிறைவான ஷரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய காலத்திலேயே அந்த ஷரியத்தில் உள்ள எல்லா சட்டங்களும், மார்க்கத்தில் உள்ள எல்லா சட்டங்களும், நன்மையான சட்டங்களுக்கு உண்டான சுபச்செய்திகள், அப்புறம் குற்றங்களுக்கு உண்டான தண்டனைகள், இது எல்லாத்தையும் அவங்களுடைய 23 ஆண்டு காலங்களில் நடக்கும்படியாக செய்து அதற்கான தீர்வை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலேயே ரசூலுல்லா காணும்படி செய்து அல்லாஹு தஆலா இந்த ஷரியத்தை வஹியாலும் ஓதப்படக்கூடிய இறை வசனங்களுடைய வாக்கியங்களாலும் நிறைவு செய்தான். அதுபோன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்டங்களாலும் நிறைவு செய்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பிரச்சனைகளே ஏற்படவில்லை என்றால், குற்றங்களே நடக்கவில்லை என்றால், பின்னாடி காலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை பார்த்துவிட்டு பேசக்கூடியவங்க பேசலாம். எப்படி? அதாவது ரசூலுல்லா காலத்தில் எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க, யாருமே தப்பு செய்யல. அவங்க காலத்தில் தப்பு செஞ்சிருந்து இந்த தண்டனையை அவங்க நிறைவேற்றிருந்தா நம்ம சொல்லலாம், நம்ம காலம் ரசூலுல்லாவுடைய காலத்திலிருந்து எவ்வளவு தூரமா இருக்கு, இப்ப இந்த தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நம்ம கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நம்ம பின்பற்ற முடியுமா என்று எந்த ஒரு மனிதனும் ஆட்சேபனை செய்து விடாமல் இருப்பதற்காக அந்த தவறுகள் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே நிகழ அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்டனையை நிறைவேற்றியும் இருக்கிறார்கள். எவ்வளவு கடுமையான சட்டங்கள், குற்றங்களுடைய கடுமைக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா கடுமையான சட்டத்தை வச்சிருக்கலாம். அந்த சட்டத்தை மட்டும் தனியா பார்த்தால் அது ஒரு தவறாக அல்லது ஒரு கடினமாக, அது ரொம்பவும் ஒரு கோரமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியலாம். அல்லாஹுடைய இல்மை பற்றி அறியாதவர்களுக்கு நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய இல்மை பற்றியும் ஷரியத்துடைய அந்த தொலைநோக்கு அந்த பார்வையை அறியாதவர்களுக்கு ஷரியத்துடைய சட்டத்தை தனித்தனியா எடுத்து வச்சு அதை மட்டும் பார்த்தார்கள் என்றா அது அவங்களுக்கு கஷ்டமாகவோ சிரமமாகவோ ரொம்ப ஒரு என்ன இப்படியா என்பதாக அவர்கள் நினைக்கலாம். ஆனா மூமின்கள் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உண்மையான மூமின்கள் முஸ்லிம்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாடியும் அவ்வளவு பெரிய ஞானங்களும் நன்மைகளும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் பல குற்றங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே நடந்து அந்த குற்றங்களுக்குண்டான தண்டனையை ரசூலுல்லாஹுடைய கரத்தாலேயே கொடுக்கும்படி அல்லாஹ் வச்சிருந்தான். திருடியவர்களுக்கு கை வெட்டினாங்க, ஜினா செய்தவர்களை கல்லெறிந்து கொன்றிருக்கிறார்கள், அதுபோன்று கொள்ளையடித்தவர்களை, மக்கள் மீது ஆயுதங்களை பிரயோகம் செய்து மக்களை தாக்கியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்கை மார்கால் வெட்டினாங்க. இப்படியாக குற்றங்கள் நிகழ்ந்து அந்த குற்றங்களுக்குண்டான தண்டனைகளையும் தனது வாழ்க்கையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்முறைப்படுத்தி காட்டி நன்மையான சமூகமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சமூகத்தில் யாராவது தப்பு தவறு செய்தா அவர்களுக்கு தண்டனை கொடுத்து சமூகத்துடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது, இதை எல்லாவற்றையும் சமூக வாழ்க்கையிலையும் சரி, அதே போல குடும்ப வாழ்க்கை, மனைவிமார்களோடு எப்படி வாழ்றது, பிள்ளைகளோடு எப்படி வாழ்றது, அதே போல இபாதத்துடைய வாழ்க்கை, அதிலே எப்படி அல்லாஹுவ வணங்குறது, அதே போல ஒரு நாடு இன்னொரு நாடோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தொடர்புகள், உறவு முறைகள், அந்த நாடுகளோடு பேண வேண்டிய அந்த ஒப்பந்தங்கள், அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி, ஆக ஒரு வணக்கசாலியாகவும் ஒரு குடும்பஸ்தராகவும் அதே போல ஒரு சமூக தலைவராகவும் ஒரு நாட்டுடைய ஒரு மன்னராக இருந்தால் எப்படி நாட்டை ஆட்சி செய்யணும், இப்படி எல்லா வகையிலுமே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதற்குண்டான சட்டங்களை கொடுத்து அதற்குண்டான விளக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸுகளாக கொடுத்து 23 ஆண்டுகள்ல அல்லாஹ் நிறைவு செய்துட்டு இந்த நபிக்கு பிறகு இனி நபி வரமாட்டாங்க. இனி யார் எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் எந்த நாட்டை எந்த இந்த பூமியில எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் இனி இந்த நபியைத்தான் பின்பற்ற வேண்டும், யாருமே இந்த நபி அரபுகள்ல பிறந்தவர், அதனால அரபு மக்களுக்காக வேண்டி உள்ளவர் என்பதாக சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்திய நபிமார்களுடைய வருகையை நிறைவு செய்து அதனுடைய இறுதி முத்திரையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து விட்டான். அவர்களுக்கு அதற்குண்டான அத்தாட்சிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். குர்ஆன் ஒரு பெரிய அத்தாட்சி, அது போக நூற்றுக்கணக்கான மொஜிசாக்களை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த மொஜிசாக்கள்ல நிறைய மொஜிசாக்கள் இருக்கு. பெரிய மொஜிசா என்ன? ஒன்று குர்ஆன், இரண்டாவது என்ன, அவர்கள் என்ன சொன்னார்களோ முன்னறிவிப்புகள், அந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே அதே போல நடந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதர் பொய்யராக இருந்தா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில பொய் எப்பயாவது வெளிப்பட்டு விடும், பொய் எப்பயாவது தெரிஞ்சு போயிடும். நேற்று சொன்னது இன்றைக்கு பேசுவது, இப்படியாக முரண்பாடுகள் ஏற்பட்டு போயிடும். இந்த ஷரியத்தில் முரண்பாடு இல்லாமல் இருப்பதும், அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு செய்தியும் இது நாள் வரை அவங்களுடைய காலத்தில் சொன்னதும் சரி, முன்னறிவிப்புகளாக சொன்னதும் சரி, எதுவுமே நடக்காம முரண்பாடாயிருச்சு என்பதாக கிடையாது. நடக்காம நிகழாம முரண்பாடு ஆயிருச்சு, ரசூலுல்லாஹ் இப்படி நடக்குன்னு சொன்னாங்க. இப்ப உதாரணத்துக்கு, நீங்கள் சிரியாவை வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள், கைசர் வெற்றி கொள்வீர்கள், கிஸ்ராவை வெற்றி கொள்வீர்கள், புஸ்ராவை வெற்றி கொள்வீர்கள், இப்படியாக சொல்லிக்கிட்டே போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒவ்வொன்றும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இதுல ஏதாவது ஒன்று வெற்றி கொள்ளப்படாம முஸ்லீம்கள் தோத்து போனாங்க, அல்லது முஸ்லீம்கள் வந்து அந்த இடத்துல அழிஞ்சு போயிட்டாங்க, அந்த நாடு திரும்ப காஃபிர்களுடைய நாடா போயிருச்சு, அந்த மாதிரி எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. புரியுதா இல்லையா? ஆகவே இவ்வளவு பெரிய அற்புதங்கள், அத்தாட்சிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதும், பின்னாடி வரக்கூடிய மக்கள் அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நபிதான் இனி இறுதி நபி என்று ஏற்றுக்கொள்ளாமல் போகுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் விட்டு வைக்கவில்லை. புரிஞ்சுச்சா? அதாவது யாரும் எங்களுக்கு இந்த முஹம்மதை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாங்க வந்து கடைசி நபின்னு ஏத்துக்கிறது, எங்கள்கிட்ட போதுமான ஆதாரம் இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா நிலைமையை விட்டு வைக்கல. ஒன்று குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சுப்பாரு, சரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலையா முடியலையா, வரலாறை ஆராய்ச்சி செஞ்சுப்பாரு, வரலாறையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியலையா, அந்த நபியினுடைய குணத்தை ஆராய்ச்சி செஞ்சுப்பார், அந்த நபியினுடைய ஹதீஸ படிச்சுப்பார். இப்படி எதை படித்து பார்த்தாலும் அந்த நபி கடைசி நபி, அந்த நபி நபிதான், உலகத்துக்கெல்லாம் பொருந்தும்படியான சட்டங்களைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை தெளிவான அறிவுள்ள எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனை நாம் லேசாக்கினோம், இந்த குர்ஆனை கொண்டு படிப்பினை பாடம் பெறக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா? எல்லா மக்களுக்கும் இது அரபியில எழுதப்பட்ட, அரபியில இறக்கப்பட்ட வேதமாக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்த, எந்த மொழியை சேர்ந்த மக்கள் இந்த குர்ஆனை கொண்டு பயன்பெற நினைத்தாலும் அவர்களும் இந்த குர்ஆனை கொண்டு பயன்பெறக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா இதை இலகுவாக்கி வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு இன்றைய காலத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அதாவது உலக வரலாற்றிலேயே இஸ்லாமுக்கு எதிரான சதித்திட்டங்கள் தீட்டப்படக்கூடிய, முஸ்லிம்களின் மீது அவப்பேறுகளையும் முஸ்லிம்களுக்கு இழிவான அந்த தன்மைகளையும் சூட்டுவதற்கு இதுக்கு முன்னாடி காலத்தில் யாருமே முயற்சி செய்திருக்காத வகையில், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த, அதாவது நம்முடைய இந்த சமுதாய மக்கள் ரசூலாக்கு பின்னாடி உள்ள காலங்களில் யாருமே அந்த அளவுக்கு சூழ்ச்சி செய்யாத வகையில இன்றைய காலத்தில் வாழக்கூடிய உலக சமுதாய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவப்பேரை ஏற்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு கெட்ட மார்க்கமாகவும், இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு முரட்டுத்தனமான மார்க்கமாகவும், இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் மிக மோசமான சட்டங்களாகவும், இஸ்லாமில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் இரக்கம் இல்லை, அவர்களிடத்தில் அன்பு கிடையாது, அன்பு மார்க்கம் அல்ல அவர்களுடைய மார்க்கம், அவர்களுடைய மார்க்கத்தில் வந்து ஒரு கருணை இருக்காது, அவர்களெல்லாம் ஒரு காட்டு மிராண்டிங்க, அவங்களிடத்தில் ஒரு பண்பாடு இருக்காது, இதே போல எக்கச்சக்கமான பிரச்சாரங்களையும், அதே போல குர்ஆன்ல வந்து அப்படி இருக்குது, ஹதீஸ்ல இப்படி இருக்கு, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பர்சனல் அட்டாக், அவங்க அப்படி இப்படி 11 கல்யாணம் பண்ணாங்க, அடிமைகளை வச்சிருந்தாங்க, அவங்களுடைய தோழர்கள் இப்படி, என்னென்ன விதமா சகட்டு மேனிக்கு லட்சக்கணக்கான பக்கங்கள் அவர்கள் எழுதி அதே போல டிவிகள்ல ரேடியோக்கள்ல அவர்கள் நாடுகள் நாடுகளாக அரசாங்கமே சேர்ந்து விமர்சனம் பண்ணி மக்களை இஸ்லாமிலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய அருளால ரப்புடைய கருணையால இவர்களுடைய இந்த எல்லா தடை முயற்சிகளையும் மீறி எந்த நாடுகள்ல இப்படி தடைகள் அதிகமாக இருக்குதோ அந்த நாடுகள்ல அந்த நாட்டை சேர்ந்த மக்களே இஸ்லாமுக்குள் கூட்டம் கூட்டமாக வருவது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பேச்சுகளெல்லாம் பொய் என்பதற்கு தெளிவான ஆதாரமாக புரியுதா இல்லையா? உலகத்திலேயே அதாவது ஒரு பக்கம் உயர்ந்தவர்கள் என்று கருதக்கூடியவங்க அரபு சமுதாயம் பரம்பரையா நபிமார்களுடைய வம்சம் என்று வரக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் இந்த ஐரோப்பிய மக்கள், இவர்கள் பொதுவாகவே எல்லாரையுமே வந்து தரக்குறைவா பார்க்கக்கூடியவங்க, ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நாங்க தான் உயர்ந்தவங்கன்னு ரொம்ப வந்து பெருமை பேசக்கூடியவங்க. இந்த மக்கள் இங்க எப்படி வந்து அதாவது ஜாதியின் பேரால ஏற்றத்தாழ்வு காட்டுறாங்க, அங்க அரபு அதாவது ஐரோப்பியால வந்து நிறத்தின் பேரால ஏற்றத்தாழ்வு காட்டுவாங்க. கருப்பு மக்கள் ஆப்பிரிக்கா மக்களை நீக்ரோ மக்களை ஆப்பிரிக்கா இனத்து மக்களை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மனிதர்களா ஏற்றுக்கொள்ளவே அவங்க தயாராக மாட்டாங்க. ரொம்ப அடிமையா ரொம்ப பயங்கரமான முறையில வந்து இம்சை செய்வாங்க. அப்படி இருக்கின்ற அந்த மக்களை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அபு சுஃபியானும் பிலாலும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்களோ, அபூபக்கர் குரைஷி வம்சத்தைச் சேர்ந்த அபூபக்கர் உமர் கருப்பு இனத்தைச் சேர்ந்த பிலாலை தங்களுடைய தலைவர் என்று கூறி அவரை தங்களுடைய சபையில சமமா உட்கார வைத்தாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கு இந்த ஷரியத்தை இஸ்லாமை பின்பற்றக்கூடிய அந்த மேலை நாட்டு வெள்ளை நிற மக்கள் தங்களோடு கருப்பு மக்களை சரிசமமாக உட்கார வைப்பதும், இவர்கள் அவர்களுக்கு பெண் கொடுப்பதும், அவர்களுடைய பெண்களை இவர்கள் மனம் முடித்துக் கொள்வதும் சாத்தியமானது என்று சொன்னா அது அல்லாஹுடைய தீனாகி இந்த இஸ்லாமை கொண்டுதான். புரியுதா இல்லையா? எவ்வளவு தெரியுது இந்த மக்கள் வந்து அதாவது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குரைஷியில் ஆரம்பத்தில் எப்படி பேசுறாங்க, சி என்ன முகமது இந்த மாதிரி அடிமைகளை நீ உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள், இப்படி எப்படி நாங்க வந்து இந்த சமூகத்தில் உட்கார முடியும், அந்த மாதிரி இந்த வெள்ளை நிற மக்கள் இந்த வெள்ளக்காரங்க கருப்பர்களை பார்த்தா அவங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க, வெள்ளக்காரங்களுக்கு தனி ரெஸ்டாரண்ட், கருப்பு இனத்தவர்களுக்கு தனி ரெஸ்டாரண்ட், பஸ்ல வந்தா கூட அவங்களுக்கு தனி சீட்டு இவங்களுக்கு தனி சீட்டு, அந்த மாதிரியான நிறவெறி உடையவர்கள். அரசாங்கம் எவ்வளவோ கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து உலகத்தில் விழிப்புணர்வு வந்து கருப்பு மக்கள்லாம் வந்து கடுமையான வந்து போராட்டங்களை செஞ்சு அதை வந்து வெளிப்படையா நடக்கிறத வந்து அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு சட்ட ரீதியா குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த இஸ்லாம் வந்தது அவர்களை மன ரீதியாக மாற்றியது. நாடுகளுடைய சட்டங்கள் சட்ட ரீதியா தான் மாத்தினுச்சு, அதனாலதான் சட்ட ரீதியா மாத்துறதுக்கும் மன ரீதியா மாத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எங்க இந்த கருப்பர்கள் மேல அநியாயம் பண்ண முடியுமோ அங்க அவ்வளவுதான், நாய் அடிச்சு சாவடிக்கிற மாதிரி சாவடிச்சிருவாங்க வேலை நிற மக்கள். சமீபத்தில் கூட ஒரு அடிமா 20 ஆண்டு இருக்கும் அல்லது அதை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கும், இந்த இன்னைக்கு கூட இப்ப இந்த அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்காரு பாருங்க இந்த ட்ரம்ப்னு சொல்லிட்டு, அவரும் இந்த நிறவெறி உள்ளவர் தான், பயங்கரமான நிறவெறி உள்ளவர். ஒரு கருப்பு இன மனிதனை ஜீப்ல சங்கிலியால கட்டி உயிரோட அவன் சாகுற வரைக்கும் வந்து ரோட்ல இழுத்துட்டு போனான், துடி துடிச்சு சாகுற வரைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமா நடந்து கொண்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் சட்டங்கள் சட்டங்களாக வந்துதான் கொஞ்சம் அந்த கிரைம்களை குறைச்சிருக்குது அரசாங்கம். இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவில பாத்துக்கொள்ளுங்க, தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு பயங்கரமான தண்டிக்கப்படக்கூடிய ஒரு பாவம் என்பதாக இன்னைக்கு புத்தகங்கள்லாம் எழுதி சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, கொண்டு வந்து என்ன மாற்றம் நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று இருந்திருந்தா கண்டிப்பா அவர்கள் அந்த தீண்டாமைய அவங்க நடத்திதான் செய்வாங்க. இப்ப நம்ம உதாரணம் பாக்குறோம், இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து அந்த மேல் ஜாதி மக்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால கீழ் ஜாதி மக்களையும் இந்த மாதிரியான பாவப்பட்டவர்களையும் எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, எப்படிலாம் அடிக்கிறாங்க. ஒரு இப்ப சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது, கீழ் ஜாதி என்று அவர்கள் சொல்லக்கூடிய மக்கள் மேல் ஜாதி மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல சிரிச்சு பேசிக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அடி, அவர்கள் வந்து ஒரு குதிரை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போட்டுட்டானோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம், சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று இருந்திருந்தா அவர்கள் கண்டிப்பா இந்த தீண்டாமைய செஞ்சுதான் ஆவாங்க. புரியுதா இல்லையா? அப்ப என்ன ஏற்படணும்? இங்க மனமாற்றம் ஏற்படணும். சக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமாற்றம் ஏற்படணும். இந்த மனமாற்றத்தை தான் ஐரோப்பியால எப்படி வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரேபியால இந்த இஸ்லாம் உருவாக்கியதோ அந்த மனமாற்றத்தை யார் கொண்டு வந்தா? இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் கொண்டு வந்தது. இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அதாவது ஐரோப்பியால வந்து இந்த குற்றம் இருக்குதே ரொம்ப மலிஞ்சிருக்கும். ஏன்னா சுதந்திரங்கிற பேரிலையும் அதே போல குற்றங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இல்லாத காரணத்தினாலையும், என்ன தண்டனை சொன்னா புடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுருவோம். தண்டனை இருக்கு. இப்ப ஒருத்தன் கொலை பண்றான், அல்லது வந்து கொள்ளை அடிக்கிறான், அல்லது ரேப் செய்யறான், இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா தண்டனை கொடுத்துருவாங்க. என்ன தண்டனை? கொண்டு போய் ஜெயில வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஜெயில வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, பெட் கொடுத்து, காலையில சாயந்தரம் டீ காஃபி கொடுத்து, ரொம்ப கண்ணியமா ரெஸ்பெக்டா கேட்டா ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்து எல்லாம் வச்சுப்பானும், பத்திரமா இருப்பான். எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஜெயிலரையே துப்பாக்கியால சுட்டுவிட்டு ஓடி போயிடுவான். திரும்ப போய் அதே போல செய்வான். எங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்புறமா எங்கேயாவது கண்டுபிடிச்சா திரும்ப கொண்டாந்து போட்டுவான். இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கிரைம் எக்கச்சக்கம். அல்லாஹ்வுடைய கிருபையில டீப்பா இன்றைக்கு அந்த அரசாங்கங்களுடைய புள்ளி விவரங்கள் என்னன்னு சொன்னா, ஐரோப்பியாக்கள்ல எந்த கிராமங்கள்ல இஸ்லாம் பரவுதோ அந்த இடத்துல போலீஸ் மக்களும் நிம்மதியா இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் ரோந்து வந்துகிட்டு இருக்கிற போலீஸ், 24 மணி நேரமும் அந்த ஊர்ல ரோந்து வந்தாதான் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும் என்ற நிலையில உள்ள கிராமங்கள் எல்லாம், அந்த கிராமங்கள்ல இஸ்லாம் பரவ பரவ போலீஸ் நிம்மதியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க, மக்கள் நிம்மதியா அவங்க வேலையில இருக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? எப்ப மக்கள் இஸ்லாமை ஏற்றாங்களோ கிரைம் குறைஞ்சிருச்சு. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, சில கிராமங்களா முழுசா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணி போன ஊர்கள்லாம் இருக்குதான். எப்படி உதாரணத்துக்கு நம்ம ஊர்களில் பாத்தீங்கன்னு சொன்னா, முஸ்லீம் ஊர்களில் இப்ப சில சைத்தான்கள் உள்ளார வந்து பல விதமான குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த பல்லப்பட்டி அதே போல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காயல்பட்டினம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளார போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. அந்த ஊர்களில் முஸ்லீம் ஊர்களில் முஸ்லீம் கிராமங்களை எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஊர்களில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம் கிராமத்துக்குள்ளார போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. ஊருக்கு வெளியில காஃபிர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல தான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்கும். முஸ்லீம் கிராமங்களில் அவர்களுடைய தெருவுகளுக்குள்ளார கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருடு, வம்பு, தும்பு, அடித்துறி எதுவுமே இருக்காது. இன்றைக்கு இந்தியாவுடைய கிரைம் லிஸ்ட்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அதாவது இப்ப வந்து முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாம கம்யூனிட்டியை விட்டு வெளியே போனதுனால உள்ள பிரச்சனை தான் முஸ்லிம்கள்ல கிரைம்கள் உருவானது. முஸ்லிம் சமூகத்தோட வாழக்கூடியவர்கள் இவர்கள் உள்ள, அதாவது அந்த பெர்சன்டேஜையும் அரசாங்கத்தில் உள்ள தப்தர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகமான பிரச்சனை அரசாங்கத்துக்கு முஸ்லிம்களால அல்ல, அவர்களுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களால தான். புரியுதா இல்லையே? இஸ்லாம் மனிதர்களை சட்டங்களால் மாற்றுவதை விட அவர்களை அவர்களுடைய மனதுக்கு தர்பியா கொடுத்து, கல்புக்கு தர்பியா கொடுத்து மனமாற்றங்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஒரு முஸ்லிம் தப்பு செய்வது குறைவா இருக்கும். நம்ம இல்லைன்னு சொல்லல, குறைவா இருக்கும். எதை விட? அல்லாஹுவை நம்பாத, இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இன்னும் நீங்க ரொம்ப உள்ளார போய் பேசுறதா இருந்தா, இன்று அதே போல மேலை நாடுகள் அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல சிறைச்சாலைகள்ல இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா பரவுது. அங்க உள்ள சிறைச்சாலை வந்து இஸ்லாமிய அழைப்பாளர்களை, நீங்க வாங்க, இந்த மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுத்து முஸ்லீமா மாற்றுங்கள் என்று சிறைச்சாலையை திறந்து வச்சிருக்கு. ஏன்? காரணம் என்ன? ஏன்னா உலகத்திலேயே இந்த மாஃபியான்னு சொல்லுவாங்க பாருங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதே, மாஃபியா தெரியாதுமா? இங்க வந்து இந்த கேங்ஸ்டர் எல்லாம் சொல்றாங்கல்ல, ரவுடிங்க, கேங்ஸ்டர்கள் சொல்றாங்கல்ல, அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து யாரையும் கொல்லணும்னு சொன்னா அவங்களுக்கு போய் தேடி பிடிச்சி காசை கொடுத்துட்டா போதும், யாரை கொலை சொல்றீங்க, கொலை பண்ண சொல்றீங்க, அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. கையை வெட்டுறதுக்கு ஒரு ரேட்டு, காலை வெட்டுறதுக்கு ஒரு ரேட்டு, கண்ணை தொன்றதுக்கு ஒரு ரேட்டு, கழுத்து வெட்டுறதுக்கு ஒரு ரேட்டு, கொலை பண்றதுல கூட பல வகையான கொலை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இவங்கெல்லாம் இந்த கேங்ஸ்டர்கள் மாஃபியா கும்பல் பொத்த பொத்தமா போய் கொள்ளையடிக்கிறது, திருடுறது, சமூக ஏதாவது கம்யூனிட்டி கிரைம்ஸ் எல்லாம் அவங்க வந்து தைரியமா செய்வாங்க. அதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க, அவங்க தனி போர்ஸ், அவங்கள்ட்ட எல்லா இதுங்களும் இருக்கும். இந்த மாதிரி மாஃபியா கும்பல் இருக்குது. நீங்க போய் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அரபு நாடுகள்ல முஸ்லீம் நாடுகள் எங்கேயுமே இருக்காது. இது இருக்கிறதுலாம் எங்கதான் இருக்கும்? எல்லாமே மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமுக்கு எதிராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நாடுகள் தான். யாரு ரொம்ப இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கானோ அவன் நாட்டில் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ரஷ்யா, அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்ல இப்ப இவர்களை எல்லாம் அரசாங்கம் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிபார்ட்மெண்ட்லயே அவங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். தனி ஒரு அரசாங்கமே வச்சுக்கிட்டு இருப்பான், தனி ஒரு அரசாங்கமே வச்சுக்கொண்டு மிலிட்டரி அளவுக்கு அவன் போர்ஸா இருப்பான். அதனால அரசாங்கமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கிரைம் செஞ்சு இந்த ஜெயிலுக்குள்ள வர்றாங்க பாருங்க, அவர்களை அடக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். எப்ப எப்படி தப்பிக்கிறான், எப்ப கலவரம் உண்டு பண்ணி எத்தனை பேரை கொள்றான், நீங்க அதாவது செய்தித்தாள்களை பாத்தீங்கன்னா தெரியும். மேலை நாடுகள்ல திடீர் திடீர்னு ஜெயிலுக்குள்ள கலவரம் வரும், 100 பேர் செத்துப்பிட்டானு, 500 பேர் செத்துப்பிட்டானு, மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து நெருப்பு வச்சு கொளுத்திடுவான். அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான கிரைம் நடக்கும். அரசாங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றது? ஏன்னா அவனுடைய சட்டம் அவ்வளவுதான், முட்டாள்களுடைய சட்டம் முட்டாள்தனமானது, கிறுக்கர்களுடைய சட்டம் கிறுக்குத்தனமா தான் இருக்கும். இதுல வந்து நன்மையை பார்த்தானா 100 தீமைகள் இருக்கும், அதை பார்க்க தெரியாது. ஒரு இதுல நன்மையை பார்த்தான் என்று சொன்னா இன்னொரு இதுல 100 தீமை இருக்கும், அதை பார்க்க தெரியாது. மனித உரிமைன்னு சொல்லுவான், ஆனா மனித உரிமையை யாருக்கு கொடுக்கணும்ப்பா, எப்ப கொடுக்கணும்ப்பா, எந்த அளவு கொடுக்கணும், அதுக்குண்டான அளவுகோல் இருக்கான்னு கேட்டா அளவுகோல் இருக்காது. ஒருத்த பயங்கரமான கிரைம்ல வந்து பிடிச்சிட்டு போலீஸ்கார உயிரை பணைய வச்சு போலீஸ்கார பிடிச்சிட்டு வந்திருப்பான், பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடந்து அது நடந்து இது நடந்து நூற்றுக்கணக்கான பேரை கொலை பண்ணிவிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்திருப்பான் போலீஸ். எப்படி இருக்கும் சொல்லுங்க, அந்த போலீஸ் அதிகாரிக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறான்ல, அவனை ஜெயிலுக்குள்ளார கூட்டிட்டு வந்தா, கோர்ட்டு கூட்டிட்டு வந்தா இந்த ஹியூமன் ரைட்ஸ் காரணம் வந்துருவானு, ஏய் உன்னை அடித்தார்களா, உனக்கு சாப்பாடு கொடுத்தார்களா, உனக்கு தண்ணி கொடுத்தார்களா, உன்னை ஒழுங்காக உட்கார வைத்தார்களா, உன்னிடத்தில் ஒழுங்காக பேசினார்களான்னு சொல்லிட்டு. புரிஞ்சுச்சா? உருப்படுமா நாடு? என்ன கிறுக்குத்தனமா இருக்கானோ, நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஜெயில்கள்ல இன்னைக்கு முஸ்லீம் அழைப்பார்கள் உள்ளார போய் உள்ளார போய் உள்ளார போய் தாவா பண்ணி தாவா பண்ணி ஜெயிலுக்குள்ளார அவுளியாக்களை உருவாக்கிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளார குற்றங்களை விட்டவர்கள் இல்ல, எல்லா அவுளியா ஜெயிலுக்குள்ளார தகஜத்தை தொழுகிறான், ஜெயிலுக்குள்ளார ஜமாத் நடத்துறான், ஜெயிலுக்குள்ளார குரான் மனப்பாடம் செஞ்சுட்டாங்க, ஜெயிலுக்குள்ளார சப்பு ஜமாத் நடக்குது. சுபஹானல்லாஹ். அரசாங்கத்துக்கு பார்த்தா என்னன்னா, நேத்து வரைக்கும் காட்டு முராண்டிகளா கொலை கொள்ள கற்பழிப்புன்னு சொல்லிட்டு ஒருவர்தான் கற்பழிப்புனா சும்மா கிடையாது, அதெல்லாம் நூத்து கணக்கில் செய்யறதுனா அவனுக்கு சும்மா சர்வசாதாரணம். பார்த்தா இன்னைக்கு இப்படி இருக்கானுவ, பெண்களை பார்த்தாலே திருப்பிக்கிறானுவ, இசை கேட்க மாட்டேங்கிறானுவ, அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேங்கிறானுவ. அரசாங்கத்துக்கு நிம்மதியா இருக்கப்பா, வாங்கப்பா வந்து செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு சிறைச்சாலைகளை ஃபுல்லா திறந்து வச்சிருக்கான். வெளியில மீடியாக்கள் காட்டுறது வேற மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ளார நடக்கிறது வேற மாதிரி. இப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த இஸ்லாமிய சட்டம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இஸ்லாமிய சட்டம் பல தேசத்தில் வாழக்கூடிய பல இன பல மொழி பல சமூக பல கலாச்சாரங்களை கொண்ட மக்களுக்கு பொருந்தாததாக இருந்திருக்குமே ஆனால், ஒத்து வராததாக இருந்திருக்குமே ஆனால், இப்படி 1-2 கிடையாது, 100 கணக்கில் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமுக்கு எதிராக பிரச்சாரமே செய்யக்கூடிய நாடுகளில் முஸ்லீமாக மாறி இருப்பார்களா யோசிச்சுப்பாரு. விளங்குதா இல்லையா? ஏன்னா இந்த மார்க்கத்தில் வர வர அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமே தவிர அவர்களுக்கு சலுகைகள் கிடையாது. ஐரோப்பிய மக்களை பொறுத்த வரைக்குமா அவங்களுக்கு எப்படின்னா குடிச்சுக்கிட்டே இருக்கணும், காலையில நீங்க டீ குடிக்கிற மாதிரி காலையிலேயே அவன் சாராயம் குடிக்கணும், அவனுக்கு 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதே போல ஆடல் பாடல் அசிங்க ஆபாசங்கள் இதெல்லாம் இருந்தாதான் அவனுக்கு லைஃபே. எந்த ஹராமுன்னு ஒரு லிஸ்ட் ஒரு பேரே கிடையாதுமா அவங்களுடைய ரீஜன்ல. ஹராமுன்னு என்ன பேர் இருக்குன்னு சொன்னா அரசாங்கம் வந்து ஏய் பிறரை அடிக்காதே, பிறரை கொல்லாதே, பிறர் இடத்துல வம்பு, இதுதான் அவங்களுக்கு ஹராம். இதை தவிர எதுவுமே ஹராம் கிடையாது. புரியுதா இல்லையா? இப்படி அதாவது ஒரு தெருநாய் மாதிரி, ஒப்பனா சொல்ல போனா இந்த மாதிரி சுதந்திரமா இருந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து நீ 5 வேளை தொழுகணும், நீ வந்து இசை கேட்க கூடாது, நீ வந்து அந்நிய பெண்ணை பார்க்க கூட கூடாது, கை கூட கொடுக்க கூடாது, பக்கத்துல கூட உட்கார கூடாது, பெண்கள் வந்து சர்வசாதாரணம் எல்லா பாதுகாக்கணும். யூரோப் போனவங்களுக்கு தெரியும், அங்க போனவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வர்றவங்களை, அதாவது சாதாரணமான ட்ரெஸ் அணின்னு சொன்னாலே அவள் அதுக்கே அவளுக்கு அது வந்து சிரமமா இருக்கும், அவ்வளவு ஒரு மோசமா இருந்தவளை. அவளை கொண்டு வந்து அந்த பெண்ணை கொண்டு வந்து நீ வந்து இப்படித்தான் ஹிஜாபு போடணும், நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் பேசணும், இங்கத்தான் இப்படின்னு சொன்னா எவ்வளவு நெருக்கடி அது அவங்களுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப நம்ம ஊர்லயே பாருங்களேன், கொஞ்சம் படிச்ச மண்டை ஏறின கிறுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன ஆகிடுது? நான் அப்படித்தான் சொல்லுவேன், ஹிஜாபு பிடிக்குதா சொல்லுங்க பாக்கலாம். ஆ படிச்சுட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. என்ன படிச்சாங்க? கிழிச்சாங்க. என்ன ஹிஜாப காண போயிடுது, அது போயிடுது, இது போயிடுது, எல்லாம் லூசுங்களா மாறி போயிடுங்க. இப்படி இருக்குது அங்க. அவ்வளவு படிச்சு அவ்வளவு பெரிய பெரிய பதவியில உள்ள பொம்பளைங்க, அதே போல இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த பிள்ளைங்க, இஸ்லாம அறிஞ்சு கொண்டு புரிஞ்சு கொண்டு இஸ்லாமுக்கு வந்து அதே நிமிஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு நாங்களும் போய் மதினால படிச்ச உடனே, நாங்களும் போய் மக்கால படிச்ச உடனே, அப்பெல்லாம் கிடையாது. களிமா சொல்லி கொடுத்தாங்களா? களிமா சொல்லி கொடுக்க வரும் பொழுதே புர்கா போட்டு வருது. எப்படி வருங்க? நாங்க களிமா படிச்சுக்கிறோம், இஸ்லாத்தை படிச்சுக்கிறோம், அதுக்கப்புறமா நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்து அப்பெல்லாம் கிடையாது. எப்படி ஏன்னா இஸ்லாத்துக்கு வரும் பொழுதே ரப்பு அல்லாஹ் அவனுடைய சட்டம் தான் உண்மையான இஸ்லாத்து புரிஞ்சு வர்றாங்க. களிமா சொல்ல வரும் பொழுதே ஹிஜாபு போட்டு புர்கா போட்டு நிக்காபு போட்டு வர்றாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் அவங்களா லூசா கிர்கா கேக்குறது? புரியுதா இல்லையா? இதுல உள்ள நன்மை தெரியாமையா வர்றாங்க? அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க. அதே போல 24 மணி நேரமும் பாட்டிலோடையும் இசையோடையும் சுத்திக்கிட்டு இருந்தவன் அவர்களை பார்த்தாலே நமக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும். முடிய பார்த்தா இப்படி வச்சிருப்பான், காதல பார்த்தா இந்த காதல அரை கிலோ தோடு போட்டிருப்பான், இந்த காதல அரை கிலோ தோடு போட்டிருப்பான், கழுத்துல பாத்தீங்கன்னா 2 கிலோக்கு செயின் போட்டிருப்பான், என்னென்னமோ செஞ்சிருப்பான், லூசு மாதிரி இருப்பான், கிறுக்கு மாதிரி இருப்பான். என்ன நடக்குன்னு சொன்னா சாதாரணமா நடக்க மாட்டான், இப்படிமா அப்படிமா அந்த மாதிரி இருப்பானுவ. அவன் பாருங்க, அவன்கிட்ட இஸ்லாத்தை பத்தி பேசி பேசி களிமா சொல்லணும்னு சொன்ன உடனே பிளீஸ் வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போடுறான், அவனை சரி பண்ணிக்கிறான், எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே ஒரு அப்படியே பேணுதலா பயத்தோட தக்குவாவோட களிமா சொல்லும் போதே அப்படியே அழுகன்னு அழுகுறான். களிமா சொல்லி கொடுக்கும்போது அவ்வளவு அழுகுறான், தேம்பி அழுகுறான், அப்படியே சுஜூதுல உழுகுறான், அப்படியே வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்களை எப்படி நம்ம வரலாறுல படிக்கிறோமோ அந்த மாதிரியான மாற்றங்களை நம்முடைய காலத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்க இஸ்லாம் வந்து வேலை செய்யுதுன்னு சொன்னா, அப்ப இந்த மார்க்கம் ஒத்து வராத மார்க்கமா இருந்திருந்தா எப்படி இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாம் எப்படி நம்ம சரியான மரம் மண்டுங்க, கூமுட்டை, கூமுட்டை தெரியுமா இல்லையா? அந்த முட்டை வந்து அழுவி போய் கெட்டு போயிருந்தா என்ன நாத்த நேரம்? புரியுதா இல்லையா? அந்த மாதிரிதான் உங்க மண்டையும் என் மண்டையும் சேர்த்து சொல்றேன். எல்லாம் லூசு கிறுக்குங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நல்லவர்களை தவிர நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து இப்ப இஸ்லாத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, புர்கா போட்டுருக்கீங்க, ஹிஜாப் போட்டுருக்கீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டு மாதிரி இருக்குது. ஒரு சூழ்நிலையா இருந்துட்டோம், இன்னைக்கு கூட நிறைய பேர் புர்கா போட்டு வருவாங்க. அவங்க புர்கா போட்டதெல்லாம் புர்கா நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ்காண்டி போட்டிருக்காங்க நினைச்சுக்கிட்டீங்களா? நம்ம ஹிஜாபுக்கு வாங்கி படிங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு இருக்கிற கன்றாவி எப்படிலாம் கேவலம் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். புரிந்து உணர்ந்து இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு, இது ரப்புடைய மார்க்கம், இதை பேணினால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்ற ஈமானோடு, என்ற இஹ்லாஸோடு, என்ற இல்மோடு, தக்குவாவோடு ஆகிரத்துக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களுக்கும் கடமைக்கும் வெறுப்பு வேண்டா வெறுப்புக்கு செய்யக்கூடியவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம மண்டை அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா கசக்குது, எதை சொன்னாலும் கசக்குது, எதை சொன்னாலும் பிடிக்கல, என்ன என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கலாச்சாரத்துல போய் பார்த்து அதுல உள்ள அழிவுகளையும் நாசங்களையும் பார்த்திருந்தாதான் தெரியும். அந்த மக்கள் அதெல்லாம் பார்த்தாங்க, அதுக்கு பின்னாடி இஸ்லாம் என்ற தூய இந்த மார்க்கத்தை பார்த்தாங்க, கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுத்தர தெளிவாக்கினான். மேலை நாடுகள்ல அதாவது இஸ்லாமுக்கு வரக்கூடியவர்கள்ல ஆண்களை விட பெண்கள் அதுலயும் படித்த பெண்கள் ஏமா வர்றாங்க. அவங்க எல்லாம் முட்டாளா, கிர்கா, லூசா, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? ஏன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க? நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாம் வந்து இப்படி இப்படி இப்படின்னு இருந்திருந்தா, அல்லது நீங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாம் வந்து ரொம்பவும் நெருக்குது அப்படி இப்படி நினைக்கிறதா, எதுக்கு அவங்க எல்லாம் வரணும் இஸ்லாத்துக்கு? அப்ப இதுல பாதுகாப்பும் உன்னதமும் பரிசுத்தமும், இதுல நேர்மையும் நீதமும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கிறதுனால தான் அவ்வளவு பெரிய சுதந்திரமான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த ஒரு மார்க்கத்துக்கு வர்றாங்க. புரியுதா இல்லையா? விஷயத்துக்கு வர. அப்ப சஹாபாக்களுடைய காலத்தில் ஒருத்தர் இஸ்லாமுக்கு வர்றதா இருந்தா அவர் குளிச்சு சுத்தமாகி எல்லா தப்புகளை விட்டு விலகிட்டு அப்படியே பரிசுத்தமா, யார சொல்லலாம், இதுக்கு மேல நான் எதையுமே தப்பு பக்கமே நெருங்க மாட்டேன்னு பையத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த மக்கள் வர்றாங்க. இப்ப முஸ்லீம்கள் எத்தனை பேருமா சிகரெட் குடிக்கிறாங்க இல்லையா, சொல்லுங்க, குடிக்கிறாங்களா இல்லையா? ஏன் அவங்களால விட முடியல? முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு வர தொழுகையாளிகள் பள்ளிவாசலுக்கு வரும்போது சிகரெட் புக்கு புக்குட்டு ஊதி விட்டு காலில் கீழே போட்டு மீச்சிட்டு வருவான். அவன் கிட்ட நின்று தொழுக முடியாது, நஜிச தின்ட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒருத்தன் நஜிச தின்னானா எப்படி நாத்தனாரம், அந்த மாதிரி நாத்தனாரம் வாயில. அதுலயும் இந்த பீடி குடிக்கிறானு பாருங்க, புயல போடுறானு பாருங்க, கிட்ட நின்று தொழுவே முடியாது, கேவலமா இருக்கும். இன்னைக்கு முஸ்லீம் பள்ளிவாசல்களை பாத்தீங்கன்னா எல்லா பள்ளியிலும் சிகரெட் குடிக்காதீர்கள், பீடி குடிக்காதீர்கள், முஸ்லீம்களா முஸ்லீம் எப்பயுமே சிகரெட் குடிக்க கூடாதா, பள்ளிவாசல் கக்கோசில் சிகரெட் குடிக்காதீர்கள். என்னடா சட்டம் இது, உங்க சட்டம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தடுக்க முடிஞ்சா அவங்களால தடுக்குதா இல்ல? ஏன்னா இவங்க இஸ்லாத்தை புரியாமல் பின்பற்றுகிறார்கள். ஏதோ முஸ்லீம் மதத்துக்குள்ளார பிறந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி பின்பற்றுறாங்க. அந்த மக்களை பாருங்க, இன்னைக்கு களிமா சொல்றான், இந்த நிமிஷம் களிமா சொல்றான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதாவது நூத்துக்கணக்கான சிகரெட் பாக்கெட்டுகளை கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம் கூட நினைக்கிறது இல்ல. என்ன செய்யறா அவன் கையால, அவன் கையாலேயே பிடிச்சு கசக்கி பிச்சு சுக்கு நூறா தூக்கி போடுறான். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய சாராய பாட்டில்களை அவனே அடிச்சு நொறுக்கிட்டு வந்து களிமா சொல்றான். எப்படிங்க? சஹாபாக்கள் காலத்தில் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா, மது ஹராமாக்க போட்ட போது வாயில உள்ளவங்க வாந்தி எடுத்தாங்க, குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க துப்புனாங்க, வீட்டில் உள்ள அந்த பீப்பாய்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி மதுராவுடைய கடை தெருவுகள் ஆறுகளாக ஓடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றினாங்க. அந்த ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு சொல்ல வர்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் பரிபூர்ணமான ஷரியத் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்கள்ல சிந்தித்து புரியக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு, பார்த்து புரியக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஷரியத் தான் எல்லாருக்கும் பொருத்தமான ஷரியத் என்பதை அறிந்து கொள்வதனாலதான் இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய ஆதாரம். இது வந்து எல்லா மக்களுக்கும் பொருந்தாத ஒரு மார்க்கமா இருந்திருந்தா இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள், புரியுதா, இந்த பக்கம் வந்து மேற்குல உள்ள மக்கள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று எல்லா துருவத்தில் உள்ள மக்களும், அதாவது வந்தவர்கள் யாருமே இந்த இஸ்லாம்ல வந்து எங்களுக்கு சில சட்டங்கள் கஷ்டமா இருக்குது, இதை கொஞ்சம் மாத்திக்கலாமான்னு கேட்கல, நல்லா புரிஞ்சுக்குங்க, புரியுதா இல்லையா? அவங்களுக்கு உண்மையிலேயே இஸ்லாம்ல சில விஷயங்கள் டிஸ்டர்பா இருந்திருந்தா இதை யார் முதல்ல கேட்கணும்? இஸ்லாமுக்கு வர்றவங்கல்ல கேட்கணும். ஆனா கேட்கிற முட்டாள்கள் யாருன்னா ஏற்கனவே பரம்பரையா முஸ்லீமா இருக்காம பாருங்க, அந்த லூசு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு, எப்படி பெண்களுக்கு வந்து ஆண்களை விட கம்மியா சொத்து கொடுக்குறீங்க, என் பெண்களுக்கு என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? இந்த லூசு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் இவன் மார்க்கத்தை படிக்கல, இல்ம கற்றுக்கொள்ள. அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய அலீமுன் ஹபீருன் ஹக்கீமுன் என்ற சிஃபத்தையும் அவன் தெரிஞ்சுக்கல, புரியுதா இல்லையா? நம்முடைய தீனை பொறுத்த வரைக்குமா நீ பரம்பரை முஸ்லீமா, பிறந்த முஸ்லீமா, வளர்ந்த முஸ்லீமான்னு எல்லாம் பார்க்க மாட்டான். என்னை நீ அறிந்து கொண்டாயா, என்னுடைய மார்க்கத்தை நீ புரிந்து கொண்டாயா, நீ எனக்கு என்னிடத்தில் அவுளியா, உனக்கு சொர்க்கம். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ கருப்பு சிவப்பு வெள்ளை, நீ குட்டை நெட்டை எதையுமே எல்லாம் பார்க்க மாட்டான், புரிஞ்சா இல்லையா? விஷயத்துக்கு வாங்க. அப்ப இதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, புரியுதா, யாரெல்லாம் தன்னை நபின்னு வாதிடுறாங்களோ, நபி வர முடியாது, கடைசி நபி முடிக்கப்பட்டது, யாரெல்லாம் தன்னை நபின்னு வாதிடுறாங்களோ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய்யா இருக்கும், வழிகேடா இருக்கும், புரியுதா? அதை பத்தி நம்ம அடுத்த நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல முக்கியமா என்ன, இப்ப நம்ம இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சு கொண்டது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுல் அம்பியா என்பதற்கு, அதாவது அல்லாஹுடைய தீனுடைய விளக்கம் என்ன, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்றது, ஏன் அவங்க காத்தமுல் நம்பியா, ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தோடு அல்லாஹு தாலா அவருடைய ஷரியத்தை முழுமைப்படுத்தி நிறைவுபடுத்தி அடுத்து ஒரு நபி வர வேண்டிய அளவுக்கு அவசியத்தை வைக்கல, அந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கு பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி என்று வாதிட்டவர்கள், அவர்கள் ஏன் பொய்யர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முரண்பாடுகள் என்ன, அப்படி நபி என்று ஒருத்தர் வாதிட்டா அதனுடைய சட்டம் என்ன, அந்த விஷயங்களை பாப்போம். சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.